உங்கள் கனவுதீன் வணக்கம். கேட்டோம் சொல்லுகிறோம் பகுதியில் இன்று ஒரு கதை உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்களாம். அப்போது அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்த போது ஒரு சாலை மார்க்கமாக சென்று ஒரு கிராமப்புறத்திலே நடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவ்வாறு அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது காமராஜருக்கு அருகாமலே இரண்டு சிறுவர்கள் மாண்மைத்துக் கொண்டிருந்தார்களாம். உடனே காமராஜர் அந்த வண்டியை அதிலே ஓரமாக நிறுத்த சொல்லிவிட்டாராம். பையனரிடம் நிறுத்த சொல்லிவிட்டு அந்த பையனிடம் கலந்து உரையாடினாராம். என்னவென்றால், நீ பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இங்கு இருக்கின்றாயே, ஏன் இவ்வாறு ஆடுமைத்துக் கொண்டிருக்கின்றாய், உன் படிப்பை வீணாக்கி கொண்டிருக்கின்றாயே என்று அந்த பையனிடம் சென்றபோது, நான் ஆடுமைத்தால் ஏதாவது எனக்கு வயிற்றுக்கு கஞ்சாவது கிடைக்கும், நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உடனடியாக காமராஜர் சொன்னாராம், நீ கல்வியின் நுணுக்கம் கூட தெரியாமல் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றாயே, இந்த இருவரும் படித்தால் என்ன, உங்களுக்கு என்ன குறைபாடு உள்ளது என்பதை சொல்லுங்கள் என்று சொன்னாராம். எங்களுக்கு இப்போது எங்கள் வயிறு பசிதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றன. நான் வந்து ஆளுமைக்கு செல்லவில்லை என்றால், பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் என்றால் எனக்கு சாப்பாடு யார் கூறுவா? நாம் ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட்டு விட்டு கஞ்சை கூடையை கொடுத்து விட்டு பட்டினியாலோ பள்ளிக்கூடத்தில் வந்து கடக்க வேண்டும் என்று சொன்னாராம். உடனடியாக காமராஜரின் அறிவுக்கு எட்டியதாம். அங்கே தனது சட்டசேவை வளாகத்திலே அனைவரையும் கூப்பிட்டு இதற்காக கொண்டிருந்தாராம், ஆலோசித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்போது காமராஜருக்கு ஒரு திட்டம் ஒன்று வந்ததாம். அதாவது, மதிய உணவு திட்டம் என்று ஒன்றை நாம் கொண்டு வந்தால் ஏராளமான பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு வரும் அல்லவா என்று கேட்டாராம். அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள், போலீஸ் மந்திரி போன்றவர்கள் எல்லாம் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்களாம். அவ்வாறு நீங்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டபோது, அதற்கு நாம் நடைமுறைப்படுத்த முடியாது, ஏராளமான செலவாகும் என்று சொன்னாராம். உடனடியாக காமராஜர் ஆவேசப்பட்டு கொண்டாராம். நான் அந்த பள்ளி மதிய உணவு திட்டத்துக்காக மடியேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நான் தயாராக இருக்கின்றேன், எப்படியாவது எவ்வாறானாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாராம். உடனடியாக எல்லோரும் ஒரு பள்ளிக்கூடத்திலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் வாங்கி அதற்கான செலவு தொகைகள் எல்லாம் அந்நாளிலே கோடிக்கணக்கான செலவாகும் என்று சொல்லி, இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பள்ளிக்கு ஏராளமான மாணவர்கள் வருவார்கள் என்று நினைத்து அதை காமராஜர் பிரதித்தபடியிலே நிறைவேற்றினாராம். அவ்வாறு நிறைவேற்றி இந்த திட்டம் இப்போது அதற்கு பின்னாலே வந்த கருணாநிதி போன்றவர்கள் மதிய உணவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்னாலே எம்ஜிஆர் அவர்கள் அதை மாற்றி சத்து உணவு திட்டமாக கொண்டு வந்தார்கள். காமராஜர் அந்த திட்டத்தை மிகவும் சிரமப்பட்டு நிறைவேற்றியதனால் அதற்கு பின்னால் வந்த அரசாங்கம் ஒன்றின் பின்னாக ஒன்றாக அவர் வகுத்து கொடுத்த பாதையில் கரெக்டாக அவன் பயணித்துக் கொண்டிருந்தனே. ஜெயலலிதா, கருணாநிதி, இப்போது ஸ்டாலின் வரை எல்லா இடங்களிலுமே அவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த அந்த திட்டத்தை இவர்கள் இப்போது முன்னெடுத்து செல்கிறார்கள் வேற வேற பெயர்களை. அதனால் அதே போல் பள்ளிக்கூடத்தை ஏறத்தாழ 1500 பள்ளிக்கூடத்தை மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர்த்திய பெருமையும் காமராஜருக்குத்தான் தெரியும். காமராஜருக்குத்தான் அந்த பெருமை கிடைக்கும். ஏனென்றால் அவர் கல்வியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் நான் படித்தேன், 6வது பேரை தான் நான் படித்தேன், ஆனால் என்னால் அதுக்கு மேல் படிக்க முடியவில்லை. என் குடும்ப சூழ்நிலை, எமது மக்கள் எல்லோரும் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்று படிப்பதோடு நின்று விடாமல் அந்த பள்ளிக்கூடத்தையும் ஏராளமான பள்ளிக்கூடத்தையும் அவர் உருவாக்கி இந்த காலேஜ் வரை கொண்டு சென்றுள்ளார்கள். அதே போல் ஏராளமான அணைக்கட்டுகளை கட்டுவதிலும் அவர் ஆர்வம் காட்டினார். அவ்வாறு ஆர்வம் காட்டி ஏராளமான அணைக்கட்டுகளை கட்டினார். இப்போது உதாரணத்துக்கு அவர் கட்டப்பட்டு உள்ள சில பாலங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போது முக்காணி பாலத்திலே தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்கே ஒரு பாலம் ஒன்று உள்ளது. அந்த பாலம் இதுவரை எல்லோ விதமான அனர்த்தங்களுக்கும் அந்த பாலம் ஈடு கொடுத்து தலை நொந்து நிற்கின்றன. ஆனால் இப்போது சமீபத்திலே போட்ட பாலம் கூட கீரல் உழுந்து உடைந்து அந்த பாலத்தை இப்போது பழுது பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நிலைதான் இருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைக்கட்டுகள் இப்போதும் உயிருடன் இருக்கின்றன, துடிப்புடன் இருக்கின்றன, இளமையாக இருக்கின்றன. அப்படி ஒரு பெருந்தலைவரை இனி நாடு எப்போதும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நல்ல விஷயங்களை தான் அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாராம். நினைத்துக் கொண்டு ஏராளமான திட்டங்கள் எல்லாம் அவர் மனதிலே இருந்ததாம், உயிர்த்து கொண்டிருந்ததாம். அந்த பெருந்தலைவர் காமராஜர் இன்னும் சிறிது காலம் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருந்தால் ஏராளமான நலத்திட்டங்கள், நல்ல உதவி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாராம். வாழ்க்கை பணம் என்று முதியோருக்கு கொண்டு வந்ததும் அவர்தான். அப்படி ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் அவர் உருவாக்கி கொண்டு வந்தார். நாட்டிலே சில இடங்களிலே கலவரம் நடந்தபோது அந்த கலவரத்தை நேரிலே எவ்வாறு அடக்க வேண்டும் என்று அப்போதைய மந்திரிகளுக்கெல்லாம் ஆலோசித்து அந்த கலவரத்தை அவ்வாறு நிறுத்தினார்களாம். பெருந்தலைவர் காமராஜர் அங்கே டெல்லிக்கு சென்றார் என்றால் கருப்பு காண்டி வருகிறார்கள் என்று சொல்வார்களாம். அவர் அவ்வளவு மக்களையும் அரவணைத்து ஒரு தென்கோடியிலே கடக்கோடியிலிருந்து ஒரு மனிதன் சென்று அங்கே இருக்கின்ற டெல்லியில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனைத்து மாநில முழுவோர்களுக்கெல்லாம் தெரியும் அளவிலே அங்கே இருந்து கொண்டிருந்தார்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எண் 5 அழுத்தவும். ஆடியோ ஐடி உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும்.